இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 18 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நமக்கு அறிமுகமான வசனம் 119 சங்கீதத்தின் 18 வசனம்.
உமது
வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு
என் கண்களை திறந்தருளும்,
என் கண்களை திறந்தருளும். சங்கீதக்காரன் ஒரு அருமையான ஜெபத்தை செய்கிறான். வேதத்தில் இருக்கிற இந்த சங்கீத புஸ்தகத்தில் 150 சங்கீதங்களில் மிகவும் பெரிய சங்கீதம் இதுதான். இந்த சங்கீதத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால், 176 வசனங்கள் இருக்கிறது. இந்த 176 வசனங்களுமே வசனங்களை குறித்தே பேசுகிறது. ஒவ்வொரு வசனம், இந்த 176 வசனத்தையும் நீங்க படிச்சீங்கன்னா ஒவ்வொரு வசனமே வசனத்தை பத்தி தான் பேசும், வேற எதுவுமே பேசாது. அதான் இந்த சங்கீதத்தோட ஸ்பெஷாலிட்டி. அதுல ஜபங்கள் உண்டு, பாவரிக்கை உண்டு, எல்லாமே வசனத்தை சார்ந்துதான் இருக்கும். ஆகியனால நீங்க கவனிச்சு படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். 176 விதத்திலே வசனத்தை பத்தி பேசியிருக்கும் இந்த சங்கீதம். சரி, இது நமக்கு இப்ப ரொம்ப முக்கியம் இல்லை. இந்த சங்கீதத்தை எழுதினது எஸ்ரா என்று சொல்லுவார்கள். ஏன்னா அவர் ஒரு வேத பாரகன், எழுதின ஒரு சங்கீதம். சரி, இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது இந்த வசனத்தை மாத்திரமே நம்ம போக்கஸ் பண்ணி போக போகிறோம். இந்த சங்கீதக்காரன் வேத வசனத்தின் மேல் தாகம் உள்ளவன். ஆகையினாலே அவன் ஒரு விண்ணப்பத்தை இந்த இடத்தில் ஏறெடுக்கிறதை கவனிக்கிறோம். உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியம். கண்கள் திறக்கப்படணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்குமே நம்ம கண்ணு திறந்துதான் இருக்குது, நம்ம சொல்லுவோம் எல்லாருக்கும் கண்ணு திறந்துதான் இருக்குது, எல்லாம் கண்ணு பார்க்கத்தானே செய்யறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற கண்ணு வேற, வேதம் சொல்லுகிற காது வேற, எல்லாமே வேற. ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மாம்ச பிரகாரமான ஒரு உலகம், மாம்ச பிரகாரமான ஒரு வாழ்க்கை, மாம்சத்தோடு இழந்திருக்கிற ஒரு காரியம். இந்த கண்களிலே நம்ம பார்க்கிறது வேற. இந்த கண்களில் நாம் காண்கிற காட்சிகள் எவ்வளவு உண்மையோ, இதைவிட கண்களுக்கு மறைவில் இன்னொரு ஒரு உலகம் இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. அது இதைவிட ரொம்ப ரியலானது. அந்த ஆவிக்குரிய உலகம் என்பது இதைவிட உண்மையானது. அதை பார்க்கக்கூடிய ஒரு கண்கள் நமக்கு இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய கண்கள். ஏன்னா இந்த கண்ணு காது எல்லாமே வித்தியாசமானது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 13 அதிகாரத்தில் படிக்க வேண்டாம், 13 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா ஓமைகளாய் சொல்லுவார். அந்த அதிகாரம் முழுவதும் ஓமை. அந்த ஓமைகளை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து இடையில சொல்லுகிறார், காது உள்ளவன் கேட்க கடவுள். அப்ப அங்க இருக்கிறவள செவிடனா கிடையாது, எல்லாருக்கும் காது இருந்துச்சு. காது உள்ளவன் கேட்க கடவுள் அப்படின்னா அவன் செவிடன் கிடையாது, எல்லாருக்குமே காது கேட்கும், ஹியரிங் இருக்குது. ஆனால் மாம்சீகத்தில் இருக்கிற சத்தத்தை, வெளியில் இருக்கிற உலக சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த காது இருந்தாலும் ஆண்டவர் பேசுற காது வேற, ஸ்பிரிச்சுவல் இயர்ஸ் பத்தி அவர் பேசுறார். அதே போல நமக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய காதுகள் இருக்கிறது, ஆவிக்குரிய கண்கள் இருக்கிறது. மாம்சத்துக்குரிய கண்கள் இருக்கிறது, மாம்சத்துக்குரிய காதுகள் இருக்கிறது. மாம்சத்துக்குரிய கண்களை வைத்து உலகத்துல கண்ணுக்கு முன்னால் நடக்கிற மாம்சத்துக்குரிய காரியங்களை பார்க்கிறோம். அதே போல ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது நம்முடைய கண்களுக்கு மறைவில் இருக்கிற ஆவிக்குரிய விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் செய்கிறார். அதே போல மாம்சத்துக்குரிய காதுகளை வைத்துக் கொண்டு உலகத்தில் நம்முடைய சுத்திலும் கேட்கிற சத்தங்களை நம்ம கேட்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய காதுகள், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது, காது உள்ளவன் கேட்க கடவன். நாம் இந்த ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படும் போதுதான் ஆவிக்குரிய காரியத்தை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆவிக்குரிய காரியத்தை புரிய முடியும், ஆண்டவர் பேசுகிறதை கேட்க முடியும், அது ஆண்டவருடைய சத்தம் என்பதை நிதானிக்க முடியும். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. சரி, இன்றைக்கு இந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஏன் இந்த சங்கீதக்காரன் ஜபிக்கிறோம்? வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அப்படின்னா வேத புத்தகம் என்பது ஒரு மறைக்கப்பட்ட புத்தகம், அறிவாளிகளுக்கு இது மறைக்கப்பட்ட புத்தகம், ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்ட புத்தகம். ஒரு எந்த ஒரு மனுஷனும் தன் ஞானத்தினாலோ அறிவினாலோ திறமையினாலோ சாதுரியத்தினாலோ இந்த வேத புத்தகத்தை வியாக்கியானம் பண்ண முடியாது, அதை புரிந்து கொள்ளவும் முடியாது, அதில் இருக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏன்னா வேதம் ஒரு ஆவிக்குரிய புத்தகம், ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிற வேத வசனங்களை ஆவிக்குரிய பார்வையில் பார்க்க முடியும், ஆவிக்குரிய செவிகளில் தான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும், மற்றபடி அது சாத்தியம் கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது இந்த சங்கீதக்காரன் ஏன் இப்படி ஜெபிக்கிறார் என்றால், இவர் ஒரு வேத பாரகனாய் இருந்தாலும் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கிறதற்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும், ஸ்பிரிச்சுவலைஸ் நமக்கு ஓபன் ஆகும். ஆகையினால் இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் நமக்கு இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால்தான் நம் ஆவிக்குரிய விதத்தில் ஆண்டவரை நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும், அதற்கு ஏற்ற விதத்தில் நம்மால் நடந்து கொள்ள முடியும். வேதத்தை அதை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது நான் கவனித்தால் இதிலே கண்கள் திறக்கப்பட்ட சம்பவங்கள் வேதத்தில் இருக்குது. மனுஷீக பார்வை உள்ளவர்கள், ஆனால் அவர்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட சம்பவங்கள் பைபிள் இருக்குது. அதை கவனிக்கும் பொழுது ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு ஒவ்வொரு ரகசியத்தை சில உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதை தான் இன்னைக்கு நம்ம கவனித்து நாம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம், முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை முதலாவது நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 31ஆவது வசனம்.
அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார்.
அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை அறிந்தார்கள். இவங்க யார், குருடர்களா? குருடர்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் ரெண்டு பேர். இவங்க இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அவர் உயிரோடு எழுந்து விட்டார், ஆனால் அதை குறித்து ஒரு உணர்வில்லாமல் சோகத்தோடு துக்கத்தோடு அவர்கள் புலம்பிக் கொண்டே எம்மாவு என்கிற ஒரு ஊரை நோக்கி இவர்கள் நடந்து போறாங்க. இயேசு கிறிஸ்துவும் அவர்களோடு வந்து சேர்ந்து கொள்ளுகிறார், அவர்கள் நடக்க அவரும் கூடவே நடக்கிறார். ஆனால் அவரை பார்த்தவர்கள், அவரோடு பழகினவர்கள், அவரோடு 3 வருஷம் வாழ்ந்தவர்கள், ஆனால் இப்பொழுது கூட வருகிறது இயேசு கிறிஸ்து என்பதை அவர்களால், இந்த மாம்ச கண்களினால் அவர்களால் பார்க்க முடியல. ஏன்னா இப்ப நடக்கிற ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வேற ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குது. அவர்களால் கூட நடந்து வருகிறது இயேசு கிறிஸ்துன்னு அவங்களால பார்க்க முடியல. அவர் பேசுறார், ஆனால் அது இயேசு கிறிஸ்து தான் என்பதை உணரக்கூட அவங்களால முடியல. அந்த ஊருக்கு போகிற வழியில கூடவே வராங்க, அவங்க பேசுறத வினாவுகிறார், என்ன பேசுறீங்க, அவரை பத்தி அவர்கிட்ட பேசுறாங்க. நாங்க இப்படி ஒரு இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் நம்பி நாங்க போனோம், கடைசியில் அவரும் எங்களை அப்படியே விட்டுட்டு இறந்து போயிட்டா, நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியல. அவரை பத்தி அவர்கிட்ட புலம்புறாங்க. சரி என்று சொல்லி அவர் அப்படியே போற மாதிரி போறார். ஆனால் இந்த பழகின காரணத்தினால கூப்பிடுகிறார்கள், எங்களோடு வந்து தங்கியும்னு கூப்பிடுறாங்க. உடனே அந்த கிராமத்துக்குள்ள இவரும் போறார். அந்த ஊருக்குள்ள போன பிறகு ஒரு வீட்டிலே இருக்கிறாங்க. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக உட்கார்ந்து அப்பத்தை எடுத்து விட்கிறார். அந்த நேரத்தில் அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. அதுவரைக்கும் தங்களோடு நடந்து வந்தவர் இயேசு நம்மளுக்கு தெரியல, தங்களோடு பேசினவர் இயேசு நம்மளுக்கு தெரியல. ஆனால் இப்பொழுது அவர் அந்த அப்பத்தை எடுத்து பிட்ட உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, ஸ்பிரிச்சுவலைஸ் ஓபன் ஆச்சு. அப்பதான், ஐயோ இவ்வளவு நேரம் பேசினவர், இவ்வளவு நேரம் நம்மோடு நடந்து வந்தவர், இவ்வளவு நேரம் நமக்கு முன்னால் உட்கார்ந்துட்டு இருந்தவர் இயேசு அப்படின்னு சொல்லி அவங்க அவரை அறிந்தார்கள். அப்படி டிசப்பியர் ஆயிட்டார், மறைஞ்சிட்டார். இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி அவருடைய ஆவிக்குரிய கண்கள் இந்த ரெண்டு சீஷர்களுக்கு திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட உடனே அவர் இயேசு என்று அறிந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல ஆண்டவரை அறிகிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவரை பற்றி அறிகிறது ரொம்ப சுலபம். பைபிளை நீங்க 4 தடவை படிச்சீங்கன்னா போதும், 4 சுவிசேஷத்தை ஒரு 2 ரீடிங் கொடுத்தீங்கன்னா ஆண்டவரை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வது சுலபம், யார் வேணா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு ரட்சிப்பு தேவையில்லை, ஞானஸ்தானம் தேவையில்லை, சபை தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வது யார் வேணா செய்யலாம். ஆனால் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளலாம், ஆண்டவரை பற்றி புத்தகம் எழுதலாம், ஆண்டவரை குறித்து பாட்டு எழுதலாம், எல்லாம் பண்ணலாம், ஆண்டவரை பத்தி பிரசங்கம் கூட பண்ணலாம். அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் ஆண்டவரை அறிய வேண்டுமென்றால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படணும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே மனுஷீகத்தில் அவரை கண்ட ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஜனங்கள் இடறிதான் போனாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு கண்கள் திறக்கப்படாமல் இருந்துச்சு. ஏன் பெற்ற தாயாகிய மரியாதையை எடுத்துக்கொண்டீங்கன்னா கூட இந்த விஷயத்தில் அவங்க ஃபெயிலியர் தான். நீங்க பாருங்க, உங்களுக்கு சில வசனங்களை காண்பிச்சுட்டு அதன் பிறகு நான் சில விஷயங்களை சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2 அதிகாரத்திற்கு வாருவோம். 2 அதிகாரத்திலே 48-49 வசனங்களை வாசியுங்கள்.
தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு
ஆச்சரியப்பட்டார்கள்.
அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி
மகனே,
ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்?
இதோ
உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றாள். அதற்கவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்?
என் பிதாவுக்கு அடுத்தவைகளில்
நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்று
திருப்பி ஒரு கேள்வி கேட்பார். நீங்க பாருங்க, இந்த உலகத்தில் மற்ற எல்லாரை பார்க்கிலும் மரியாளுக்குதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் அறிகிறதற்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா அவளுக்கு தான் தெரியும் அந்த இயேசு கிறிஸ்து தனக்குள் எப்படி உண்டானார் என்பது அவளுக்கு தான் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது தேவத்தோடு தன்னை சந்தித்தது, தனக்குள் அந்த குழந்தை உருவானது, அந்த குழந்தை பிறந்தது எல்லாமே இந்த மரியாளுக்கு தெளிவாய் தெரியும். இப்படி இருக்கும்பொழுது 12 வயதுள்ள இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமிலே தேவாலயத்தில் இருந்து வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்காக அங்கே இருந்து விடுகிறார். இப்பொழுது 3 நாட்கள் அவரை தேடிவிட்டு பின்பு அவரை சந்திக்கும் போது கேட்ட கேள்விதான் ஒரு வேதனையான ஒரு கேள்வி. மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் கேக்குறாய் இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே. ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். உன் தகப்பனும் யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பனா கிடையாது. உன் தகப்பனும் நானும் உன்னை விசாரத்தோட தேடினோமே, ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற என்று சொல்லி கேக்குற. ஆண்டவர் உடனே கரெக்ட் பண்றாரு பாருங்க. நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில். இப்ப பாருங்க, யோசிப் இல்ல, கரெக்ட் பண்றாரு. என் பிதா வேற, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? பாருங்க, பெற்ற மரியாளுக்கே கூட இயேசு கிறிஸ்துவை சரியா அறிய முடியல. அவரை பெற்றிருந்தாலும் கூட இயேசுவை அறிய முடியல. அவளை பொறுத்த மட்டும் இல்ல, தன் பிள்ளை அவ்வளவுதான், தான் பெற்ற பிள்ளை அவ்வளவுதான். அதுக்கு மேல புரியல, போக முடியல. யாருக்கு மத்தவங்களுக்கு எப்படி, எனக்கு நீ பிள்ளை அவ்வளவுதான். இத்தனைக்கும் அவ்வளவு அதிசயமான விதத்தில் அவர் பிறந்திருந்தும் அந்த மரியாதை இயேசு கிறிஸ்துவை ஒரு தெய்வீகமாக பார்க்கல, சாதாரணமாக தான் பார்க்கிறார். பின்னால நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு பிறகு அவர் சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிற வரைக்கும் மரியாளுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனா மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பார். அவர் பிரசங்கிக்கிற வீடுகளுக்கு முன்பாக போய் உட்கார்ந்துட்டு நின்றுட்டு தன் மற்ற பிள்ளைகளோடு கூட்டிக் கொண்டு போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருக்கிறார் பல நேரத்தில். இப்படி பார்க்கும் பொழுது பெற்ற தாயா இருந்தாலும் ஆவிக்குரிய கண் திறக்கப்படலைன்னா அவரை தெய்வமாயி அவருடைய தெய்வீகத்தை பார்க்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை நம்ம என்னைக்கு உணர்வோமோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய தெய்வீகத்தின் வல்லமையை, மேன்மையை, கிருபைகளை, அபிஷேகத்தை, சகலத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். ஆனா இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை மாம்சீகத்திலேயே பார்த்துட்டு இருக்கிறாங்க, அறியாம இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களா இருந்தும் இயேசு கிறிஸ்துவை மாம்சீகத்தில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் சிலுவையில மறித்தனால போய் புலம்பி அழுகிறது, துக்கப்படுறது. இன்னும் பிலிப்பைன்ஸ் போன்ற தேசங்களிலே சிலுவையிலே அவங்களே போய் தங்களையும் அடிச்சுக்கிறாங்க. ஏ மாம்சத்துல பாக்குறாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக பிள்ளைகளுக்காக அழுங்க. இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் மாம்சீகத்தில் பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. கண் திறக்கப்படாட்டி அப்படி இருப்பாங்க. கண் திறக்கப்பட்டவன் அவரை சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, ஒரு மாம்சீகத்தில் அல்ல, அவர் ஒரு சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்துவை நேரடியாய் பார்த்தவங்களால அதை புரிஞ்சுக்க முடியல. நம்ம எல்லாம் பைபிள்ல படிக்கிறோம், நேர்ல பார்த்தவங்களை அவரை புரிஞ்சுக்க முடியல. கண்ணு திறக்கப்படுதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்டவர் நம்ம இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்கிறதை நமக்கு அறிய பண்ணியிருக்கிறார் பாருங்க. இது மிகப்பெரிய ஒரு அதிசயங்களிலும் அதிசயம். இது சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவு பெரிய ஞானியானாலும் கல்விமானாலும் சரி, அறிந்து கொள்ளவே முடியாது. அவர் அறிந்து கொள்ளவே முடியாது. அதுக்கு ஒரு டிவைன் ரெவலேஷன் நமக்கு தேவை. பாருங்க, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல சிலர் பேசின ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மார்க் எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்க, ஒரு ரெண்டு மூணு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். மூன்றாவது அதிகாரத்திலே 23வது வசனம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். மூன்றாம் அதிகாரம் 21வது வசனம்.
அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். எருசலேமிலிருந்து
இனத்தார் யாரு? சொந்தக்காரங்க. ஒருவேளை மரியாதையோட கூட பிறந்த அண்ணந்தம்பிங்களா இருந்திருப்பாங்க. சொந்தக்காரங்க வந்தாங்க. வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு கடைசியா சொல்றாங்க, மதிமயங்கி இருக்கிறார், புத்தி கெட்டு போச்சுங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா, வேற வார்த்தையில் சொல்ல போனா, இவருக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சு அலைகிறாருன்னாங்க. இயேசு கிறிஸ்துடைய உறவினர்களா இருந்தவங்க, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை அறிந்த மரியாள், இந்த சம்பவம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா மரியாளும் கூட இருக்கிற அந்த இடத்துல, அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இனத்தார் எல்லாருமே பார்த்து இவரை மதிமயங்கி இருக்கிறார். அப்படிதான் அவளை ஃபீல் பண்ணாங்க, மதிமயங்கி இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 22
எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகர், இவன் பெயெல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள்.
வேத பாரகர், பைபிளை கரைச்சு குடிச்சவங்க, தீர்க்க தரிசனங்களை எல்லாம் படித்து அறிந்திருக்கிறவங்க, என்ன சொல்றாங்க? பிசாசு பிடிச்சவன் நாங்க, இயேசு கிறிஸ்து பிசாசு வச்சு ஏதோ பிசாசு வேலை பண்றாங்க. ஏன் கண்டு திறக்கப்படல? பைபிளை என்னதான் ஒரு மனுஷன் கரைச்சு குடிச்சிருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்காத பட்சத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது. இது வேத பாடகர் சாதாரண கிடையாது. பைபிளை இன் அண்ட் அவுட் கிளீனா படிச்சவங்க, வேதத்தில் இருக்கிற சகல சத்தியங்களின் தலையில நிறைச்சிருக்கிறவங்க, அவ்வளவு தூரம் வேத பண்டிதர்கள், இவங்க வேதத்தை அவ்வளவு அறிந்திருக்கிறவர்களுக்கு இயேசுவை ஒரு பிசாசு பிடித்த மனுஷனாய், பிசாசுகளை வைத்து ஏதோ ஒரு காரியத்தை செய்கிற ஒரு நபராகத்தான் தெரிஞ்சதே தவிர, அவரை ஒரு தேவகுமாரனாக, அவருக்குள் இருக்கிற தெய்வீகத்தை புரிந்து கொள்ளவே முடியல. சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு நம்முடைய ரட்சிப்பை நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். ரட்சிப்பு என்பது ஆண்டவரை இயேசுவை தெய்வமாய் நாம் அறிந்திருக்கிறோம் என்றால், இது உண்மையிலே சொல்றேன், எருசலேமில் அன்றைக்கு இருந்த வேதப்பாரர்கள், யூதர்களாயிருந்த அந்த வேதப்பாரர்கள், அவர்களுக்கு புலப்படாத ஒரு மேலான காரியத்தை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். ரட்சிப்பு நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு நம்ம சாதாரண வாழ்க்கை வாழ்றோம், அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஏன்னா இது ஒரு பொக்கிஷம். இன்றைக்கு வரைக்கும் அந்த யூதர்களை பாருங்க, இயேசு கிறிஸ்து இன்னும் பிறந்ததை அவங்களால உணர முடியல, ரட்சகராய் அவங்களால பார்க்க முடியல. அவரை இன்றைக்குமே அவரை ஒரு கள்ள தீர்க்கதரிசியாய் தான் உணர்ந்துட்டு இருக்கிறாங்க. மேசியா வர வேண்டும் நினைக்கிறாங்க, மேசியா வாரும் என்று சொல்லி இப்பவும் அழுது புலம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன? கண்ணு திறக்கப்படல. யூதர்கள் வழியாக அவர் வந்தாலும் சரி, அந்த யூதருடைய கண்கள் இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்தில் இன்னொரு கோடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்றால், இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான காரியம். தெய்வ பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. உடைய ரட்சிப்புக்கு இணையான இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த ரட்சிப்பை மட்டும் அற்பமா நினைச்சிடாதீங்க, ரட்சிப்பை மட்டும் இழந்துடாதீங்க, கேஷ்லாம் எடுத்துக்காதீங்க. இது ஞானிகளும் கல்விமான்களும் படிப்பாளிகளும் ஏன் பைபிளை கரைச்சு குடிச்சவங்க கூட அறிந்து கொள்ள முடியாத காரியம். ரட்சிப்பு கண்கள் திறக்கப்படுகிறது என்பது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இவங்களெல்லாம் புரிஞ்சுக்க முடியல. நம்முடைய கண்கள் திறக்கப்படுறது சுத்தமான தெய்வீக காரியங்கள், சுத்தமான தெய்வீக காரியம். நம்முடைய ஞானத்திற்கும் அறிவுக்கும் படிப்புக்கும் அப்பாற்பட்டது. புரியுதா? இயேசுவை தெய்வமாய் ஒருத்தன் டிக்ளேர் பண்றான், தன் உள்ளத்துல விசுவாசிக்கிறானா, ஞானம் அறிவு படிப்பு ஏன் பைபிளை படிக்கிற விஷயத்துக்கு எல்லாத்தையும் தாண்டின அப்பாற்பட்ட விஷயம். இது சாதாரணமா யாரும் அடைஞ்சிட முடியாது. ஆண்டவராய் ஒரு நபருக்கு கொடுத்தாலொழிய நம்முடைய கண்களை யாராலும் திறக்க முடியாது. ஆண்டவரே நம்ம கண்களை திறக்கும் போதுதான் நம்முடைய காரியம் அந்த பாக்கியம் நமக்கு இருக்குதுன்னா நம்ம எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். செலக்டிவ், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 125 கோடி ஜனங்களுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு கையளவுக்கு செலக்டிவ் பீப்புள் நம்ம. எவ்வளவு பெரிய பாக்கியமான ஜனங்கள். இயேசு கிறிஸ்து அதனால இந்த காரியத்தை பத்தி சொல்லும்போது பாருங்க, ஒரு சம்பவத்துல எவ்வளவு அதுக்கு அதனுடைய மேன்மையை உணர்த்துறாரு பாருங்க. ஒரு வசனத்தை வாசிச்சு அடுத்த காரியத்துக்கு போயிடலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 16 அதிகாரத்தில் 15, 16, 17 வசனங்களை வாசியுங்கள். அங்க உங்களுக்கு அவருடைய அந்த மேன்மையை இயேசு கிறிஸ்துவே தன் வாயில சொல்றதை நீங்க கவனிப்பீங்க. வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி,
யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்.
என்று சொல்றார். அதுக்கு பிறகு மேலும் சில பிளஸ்ஸிங்ஸ் அவனுக்கு சொல்லிட்டே வர்றார். இங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? அதுக்கு முன்னால ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்டாரு. ஆனால் ஜனங்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. யோவான்ங்கிறாங்க, எலியாங்கிறாங்க, எரேமியான்றாங்க, வேறு சில தீர்க்கதரிசின்றாங்க, எல்லாமே தப்பு. சரி, என் கூடவே நடந்து வரீங்களே, என் கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்காக நான் யாருன்னு தெரியுதா? பாருங்க, அவரால் அழைக்கப்பட்டவங்க அவரோடு கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, கூடவே பழகிட்டு இருக்கிறாங்க, கூடவே படுத்து தூங்குறாங்க, கூடவே எழுந்திருக்கிறாங்க, பகலெல்லாம் கூடவே நடக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு 12 பேர்ல 11 பேருக்கு பேச முடியல, அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க முடியல. ஆனால் பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துனா, இயேசு கிறிஸ்து. உடனே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டார். அதை கேட்டு, அந்த பதிலை கேட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார். யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். இப்ப நான் சொல்றேன், இயேசுவை தெய்வம் என்று சொல்லி அறிந்திருக்கிறவனை இயேசுவே தான் வாயில சொல்றாரு, நீ பாக்கியவான். ஆமென். அவர் வாயிலே சொல்ற, என்ன தெய்வம்னு உனக்கு தெரியுதா, நீ பாக்கியவான். நம்ம யாரு தெரியுதா? இப்போ நான் சொல்லல, இயேசு தான் வாயில சொல்ற, நீ பாக்கியவான். அவர் வாயில நம்மள டைரக்டா சொல்ற, நீ பாக்கியவான். என்ன தெய்வம்னு உன்னால புரிஞ்சிட்ட முடியலையா? முடிஞ்சிருச்சு இல்ல? என்ன தெய்வம்னு உனக்கு தெரியுது, நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இது யாராலும் சொல்ல முடியாது. இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை பரலோகத்தில் இருக்கிற பிதாவை தவிர யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது, வெளிப்படுத்த முடியாது. எத்தனை பேர் வந்து சொல்லிக் கொடுத்தாலும் இது ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள போகாது. பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தாதான் என்னை தெய்வமாய் பார்க்க முடியுமே தவிர, இல்லைன்னா என்னை ஒரு பைத்தியக்காரனா தான் பார்க்க முடியும், பிசாசு பிடிச்சவனா தான் பார்க்க முடியும். அப்படிதான் பார்த்தாங்க. நாசரே தூரார்கள், அவர் ஒரு தச்சனா தான் பார்த்தாங்க. மார்க் 6:3 தச்சன் அல்லவான்னு கூடவே இருந்தவர்கள், பழகினவர்கள், பெற்ற தாய் முதற்கொண்டு அவரை தெய்வமாகவே பார்க்க முடியல. பெற்ற தாய் முதல் கொண்டு எல்லாருமே அவரை தெய்வமாகவே பார்க்க முடியல. அந்த தாய் கூட அவரை தெய்வமாய் பார்க்க முடியாத அந்த இயேசுவை இன்னைக்கு எங்கேயோ இருந்துட்டு நம்ம தெய்வமா பார்க்கிறோம்னா நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியவான். இந்த ரட்சிப்பு எவ்வளவு பெருசு, எவ்வளவு மேன்மையானது. இந்த ரட்சிப்புக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வாழணும், இந்த ரட்சிப்பை எவ்வளவு ஜாக்கிரதையை நம்ம பாதுகாக்கணும், இந்த ரட்சிப்பு கூட எவ்வளவு தூரம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் இந்த வெளிப்பாட்டை நம்முடைய உள்ளத்துல உணர்ந்துட்டே இருக்கணும். நான் யார், என் இயேசு என்னை பத்தி என்ன சொல்றாரு, என்னை பாக்கியவான்கிறாரு. ஆமேன். என்ன சுத்தி இருக்கிறவங்க எப்படி சொல்றாங்க அது வேற, ஆனா என் இயேசு என்னை பத்தி என்ன சொல்றாரு, நீ ஒரு பாக்கியவான்கிறார், நீ ஒரு பாக்கியவான். என்ன தெய்வம் உனக்கு தெரியுதுல்ல, நீ பாக்கியவான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய தேசத்தை திரும்பி பாருங்க, எத்தனை போலி மந்திரவாதிகள், குறி சொல்லுகிறவர்கள், அக்கிரமக்காரர்கள் எல்லாம் தெய்வம் சொல்லி ஜனங்க பின்னால ஓடுறாங்க. எவ்வளவு அநியாயம் இல்ல. வெளிநாட்டிலிருந்து வர்ற வெள்ளக்காரங்க எல்லாம் இருக்கு, நித்யானந்தா பின்னாடி போயிட்டு தெய்வம் ஓடுறாங்க. என்ன ஒரு பரிதாபம் யோசிச்சு பாருங்க. அங்கிருந்து இங்க வந்து இங்க இருக்கிற அந்த அக்கிரமக்காரன் பின்னால போய் அவனை தெய்வங்கிறான். எவ்வளவு படிச்சவங்க தெரியுமா, குவாலிஃபைடு பீப்புள், எவ்வளவு படிச்சவங்க, நல்ல படிச்சவங்க, அவனை தெய்வங்கிறாங்க. எவ்வளவு பெரிய படிப்பும் ஒரு மனுஷனுக்கு தெய்வத்தை காட்டி கொடுக்காது. பரலோகத்தில் இருக்கிற பிதா நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தால் மட்டும்தான் இயேசுவை தெய்வமாய் பார்க்க முடியும். ஆமேன். அதனாலதான் இயேசு ரொம்ப அழகா சொன்னார், நீ பாக்கியவான், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், இதை மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவே முடியாது, பண்ணாது, பண்ணல. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உன் கண்ணை திறந்துட்டாரு, அதனாலதான் உனக்கு என்னை தெய்வமாய் பார்க்க முடிச்சது. இந்த பாக்கியம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா. முதலாவது கண்கள் திறக்கப்படும் பொழுது இயேசுவை தெய்வமாய் அறிகிறோம். இரண்டாவது, நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போது என்ன நடக்கிறது வாசிக்கலாம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 6 எடுத்துக் கொள்ளுங்கள். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 6:17 வாசிக்கலாம்.
அப்பொழுது எலிசா
விண்ணப்பம் பண்ணி
கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார்.
இதோ
எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும்
ரதங்களாலும்
அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தில் இது நடக்கிறது. அந்த நாட்களில் சமாரியா இஸ்ரவேலுக்கு விரோதமாக, சமாரியாவில் இந்த காரியம் நடக்கும்போது சீரியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தொடர்ந்து யுத்தங்களை நடத்தி கொண்டிருந்தாங்க. அந்த சீரியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வரும் பொழுதெல்லாம் அவங்க பல வியூகங்களை உருவாக்கி இவங்களை மேற்கொள்ள நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிற நேரத்தில் எல்லாம் இந்த ரகசியங்கள், அவங்களுடைய போடுற திட்டங்கள் எல்லாம் எலிசாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறார். உடனே எலிசா அதை இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அதை அறிவிக்கிறான். உடனே அந்த காரியத்தை எல்லாம் இவங்க அழக தப்பிச்சிடுறாங்க. அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதத்தில் இவங்க காரியத்தை செய்து அந்த சிறிய ராணுவம் இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியல. சிறிய ராஜா தடுமாறுறான். நம்ம என்ன பிளான் போட்டாலும் அதுக்கு உடனே அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணிடுறாங்களே, ஒண்ணுமே பண்ண முடியலையே. அப்ப நமக்குள்ளே ஏதோ ஒரு உளவாளி இருக்கிறான், இவன் தான் அங்கே போய் செய்திகளை கொடுத்து நம்முடைய மூமெண்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ராஜா கோபத்தோடு, யார் அந்த உளவாளி, நம்ம கிட்ட இருக்கிற உளவு சொல்ற விஷயத்தை சொல்லுகிற யார் என்று சொல்லி அவன் தடும்பாடும் பொழுது அந்த ராணுவத்தில் இருக்கிற ஒருவன் சொல்றான், ராஜாவே நீங்க அப்படி நினைக்காதீங்க, இங்கிருந்து யாரும் போய் எங்க உளவு சொல்லல, ஆனால் இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி ஒருவன் இருக்கிறான் எலிசா என்று. அந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவன் என்றால், நீருடைய பள்ளியறையிலே பேசிக் கொள்ளுகிற காரியத்தை கூட அவனால் ராஜாவுக்கு அறிவிக்க முடியும். யாருமே அறியாத நீ உன்னுடைய பெட்ரூம்ல நீ மனைவிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அதை கூட அந்த நேரம் சொல்லிடுவான் அந்த தீர்க்கதரிசி. அவ்வளவு தூரம் அவனுக்கு எல்லாம் தெரியும். நீ யாரு முன்னாலும் பேச வேண்டாம், ஃபேமிலியில நீ பேசுற விஷயத்தை கூட அவனால சொல்ல முடியும். இந்த காரியத்தை கேட்ட உடனே அவனுடைய முழு கோபமும் எலிசா மேல திரும்பிச்சு. அவனை முதல்ல க்ளோஸ் பண்ணணும். அந்த எலிசாவை க்ளோஸ் பண்ணாதான் நம்ம பிடிக்க முடியும், இஸ்ரவேலை மேற்கொள்ள முடியும். உடனே பாருங்க, தன்னுடைய பலத்த ராணுவத்தை அனுப்பினானோ, அதுக்கு முன்னால் இருக்கிற வசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது 13 வாசிக்கலாம்.
அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும்.
இல்ல இல்ல, 13 ரெண்டு ராஜாக்கள் 6:13.
அப்பொழுது அவன்,
நான் மனுஷரை அனுப்பி
அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும்
ரதங்களையும்
பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்துக் கொண்டார்கள்.
ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு அவன் என்ன அனுப்பியிருக்கிறா பாருங்க, குதிரைகளை அனுப்பினானா, ரதங்களை அனுப்பினானா, பலத்த ராணுவத்தை அனுப்பினானா, சும்மா ராணுவம் கிடையாது, பவர்ஃபுல்லா அனுப்பினான் ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு. பாருங்க, ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன ஒரு சூழல் வருமா, எவ்வளவு தூரம் அவங்க தேவ மனுஷன் அவங்க எவ்வளவு பயந்து ஆக்ட் பண்றா பாருங்க. காலையில எழுந்து எலிசாவுடைய வேலைக்காரர் வெளியில வரா, வெளியில வந்த எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்களிலே இந்த ராணுவம், பெரிய ராணுவம், ஒரே ரதங்கள், குதிரை எல்லாம் அப்படியே வந்து உங்களை வளைச்சிருச்சான். அவங்களை அப்படியே காணது பண்ணிட்டாங்க. பார்த்து அலறான், ஐயோ எஜமானனே, நம்மளை சுத்தி ராணுவம் வந்து நம்மளை வளைச்சிருச்சு, நம்ம தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது, பலத்த ராணுவம் வந்து சூழ்ந்துருச்சு. இதுதான் மாம்ச கண்கள். மாம்ச கண்களிலே எதிராளிகள் தான் தெரியும், எதிரான சூழ்நிலைகள் தான் தெரியும். உடனே ஆனா எலிசா வெளியில வந்து வேடிக்கைப்பா, இவன் சொன்னதை கேட்டு இவனும் வந்து பாக்குறான். ஆனா எலிசா கண்ணுக்கும் ஒரு ராணுவம் தெரியுது, ரதங்கள் தெரியுது, குதிரைகள் தெரியுது. ஆனா எலிசா கண்ணுக்கு தெரியற குதிரை எல்லாம் அக்னி குதிரைகள், எலிசா கண்ணுக்கு தெரியற ரதங்கள் எல்லாம் அக்னி ரதங்கள். வேலைக்காரன் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் சாதாரண குதிரை, வேலைக்காரனு கண்ணுக்கு தெரியறதெல்லாம் சாதாரண ரதங்கள். ஆனா எலிசா கண்ணுக்கு தெரியறதெல்லாம் அக்னி குதிரைகள், அக்னி ரதங்கள். ரொம்ப சிம்பிளா சொல்றான், அவர்களோடு இருப்பதை பார்க்கிற நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த ராணுவத்தை விட நம்ம கிட்ட இருக்கிற ராணுவம் இதோட பெருசு அப்படிங்கிறான். வேலைக்காரனு ஒண்ணும் புரியல. உடனே ஒரு சின்ன ஜபம், ஆண்டவரே நான் பார்க்கறது இவனும் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும். சொன்ன உடனே கண்ணை திறந்து பார்க்கறான். அவனுக்கு கண்ண ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. அந்த மலை முழுவதும் அக்னிமயமான குதிரைகளினாலும் ரதங்களினாலும் நிறைந்திருக்கிறதை பார்த்தான். இன்னைக்கு நம்ம லைஃப்ல நம்ம என்ன செய்யறோம், இத வேலைக்காரத மாதிரி தான் இருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு பிசாசு மட்டும் தான் தெரியுது, பிசாசுடைய குதிரை, பிசாசுடைய ரதம், பிசாசுடைய சோதனை, பிசாசு என்னென்னலாம் கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கேன் இதுதான் தெரியுது. பிசாசு வந்துட்டான், அந்த வந்துட்டான், பேய் வந்துட்டான், பிசாசு வந்துச்சு, இதுதான் தெரியுது நம்ம கண்ணுக்கு. ஐயோ பாஸ்டர், பிசாசு, பேய், பூதம், இதுதான் நமக்கு தெரியுது. பிரச்சனைகளை மட்டுமே பார்த்துருக்கிறோம். மாம்ச கண்களை நீங்க பாத்தீங்கன்னா பிரச்சனையை மட்டும்தான் பார்ப்பீங்களே தவிர அதுக்கு மேல ஒண்ணும் பார்க்க மாட்டீங்க. மாம்ச கண்கள் வெறும் பிரச்சனைகளை காட்டும். இன்னும் சொல்ல போனா பிசாசு உங்களை சுத்தி என்னென்ன வச்சிருக்கு அதுதான் உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகளை காட்டும், உங்களுக்கு எதிரான காரியங்களை காட்டும், உங்களை பயமுறுத்தும், கலங்க பண்ணும், உங்களை சோர்ந்து போக பண்ணும். இதுதான் உங்கள் மாம்ச கண்களினால் உங்களுக்கு கிடைக்கிற பலன். புரியுதா? மாம்ச கண்களிலே வாழ்ந்த இதுதான் நமக்கு ரிசல்ட். இன்னைக்கு விசுவாசிகளா இருந்து ஏன் பயம் வருது, ஏன் கலக்கம் வருது, ஏன் திகில் வருது, ஏன் குழப்பம் வருது, ஏன் தடுமாற்றம் வருது? வெறும் மாம்ச கண்களையே வாழ்க்கையை ஓட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதுதான் பிரச்சனை. நான் சொல்றேன், அதை தாண்டி ஒரு கண் இருக்குது. பிசாசு காட்டுறதையும் ஏன் பார்த்துட்டு இருக்கிறீங்க? அதை விட மேலான காரியத்தை ஆண்டவர் நம்ம பக்கத்தில் வச்சிருக்காரு. அதை பார்க்கிறதுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத ஒரு நபர் இந்த உலகத்தில் சொல்றேன், எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியாது, சமாதானமா இருக்க முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது, கான்பிடண்டா இருக்க முடியாது, எந்த ஒரு காரியத்தில் நம்ம வெற்றி பெறவே முடியாது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவங்க மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலும் தைரியமாயிருப்பான். எதை குறித்தும் பயப்பட மாட்டான், கலங்க மாட்டான், சோர்ந்து போக மாட்டான், தடுமாற மாட்டான், எந்த சூழ்நிலையிலும் தைரியமா பேஸ் பண்ணுவான். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும். அப்ப இந்த வேலைக்காரன் அதே அந்த இடத்துல தான் இருக்கிறான், எலிசாவும் அங்கதான் இருக்கா, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நின்று பாக்குறாங்க. ஆனா ரெண்டு பேருடைய கண்களுக்கும் வேற வேற காரியம், குதிரை தான் தெரியுது, ரதம் தான் தெரியுது. ஆனா அவனுக்கு பார்த்த அவன் பார்த்த குதிரை வேற, இவன் பார்க்கிற குதிரை வேற, அவன் பார்த்த ரதம் வேற, இவன் பார்க்கிற ரதம் வேற. அவன் காட்டு அவன் பார்த்ததெல்லாம் பிசாசுடைய காரியம், இவன் பார்க்கறதெல்லாம் ஆண்டவருடைய காரியம், ஆண்டவருடைய காரியம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எதை பார்க்கிறோம், நம்மளை சுத்தியில் இருக்கிற எதை பார்க்கிறோம்? பிசாசு வச்சிருக்கிறத பார்க்கிறோம், ஆண்டவர் வச்சிருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோமா? சொல்லுங்க. இந்த இடத்துல கண் திறக்கப்பட்டவன் இவனுக்கு என்ன தெரிஞ்சது? எலிசா பாருங்க, ரொம்ப கூலா இருக்கிறான். இதை பத்தி அவனுக்கு கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லை, ரொம்ப கூலா இருக்கிறான். ஏன்? சாதாரணமா சொல்றான், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஏன்? இவனுக்கு சுற்றிலும் இருக்கிற அந்த டிவைன் ப்ரொடெக்ஷன், அந்த தெய்வீக பாதுகாப்பு இவனை சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறான், நிம்மதியா இருக்கிறான். நான் ஒண்ணு சொல்றேன், தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு என்பது 24 hours இருக்குது, தெரியுமா? நீங்க உலகத்தில் அரசியல்வாதிகள் எவ்வளவு செலவு பண்ணி கோடி கோடியாக செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்றாங்க தெரியுமா? நீங்க ஏதாவது நெட்ல தான் போய் பாருங்க, ஏதாவது தேடி பாருங்க. நம்ம வச்சுங்க சும்மா ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதாக 1 இயருக்கு செக்யூரிட்டிக்கு எத்தனை கோடி செலவாகுதுன்னு கேட்பாருங்க, செக் பண்ணி பாருங்க, தெரியும். ஜஸ்ட் 1 இயருக்கு எத்தனை கோடி ஜஸ்ட் செக்யூரிட்டிக்கு மட்டும் தெரியுமா, செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் பல கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. காரணம் என்ன? பயம், 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 பயம். ஒரு இடத்துக்கு போறாங்க, அதுக்கு முன்னால இருந்து செக்யூரிட்டி அவங்க ஆட்கள் அனுப்பிடுறாங்க, இன்டெலிஜென்ஸ் ஆட்கள் அனுப்புறாங்க, பாம்ப் ஸ்குவாட் அனுப்புறாங்க, போய் அந்த ஏரியா ஃபுல்லா கவர் பண்றாங்க. அந்த இடத்துல எங்கேயாவது பாம்பு இருக்குதா, முன்னாலே அந்த ஏரியா டோட்டலா கண்ட்ரோல்ல கொண்டு வராங்க. எவ்வளவு செலவு, எவ்வளவு கோடிகள் தெரியுமா? ஏன்? பயம். ஆனா நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதை விட ஒரு மேலான ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கார். 24 hours எந்த விதமான உலக காரியங்களும் சரி, எந்த விதமான பிசாசுகளும் சரி, நம்மளை தொட முடியாதபடி ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்குது. அது ஏற்கனவே நான் சுவை சொல்லியிருக்கிறேன். சீலோவாமிலே கோபுரம் இடிந்து 18 பேரை கொண்டு போட்டது. ஏன்? மனம் திரும்பாதவனுக்கு பாதுகாப்பு இல்லை, செத்து போனான். பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை தன் பலிகளிலே கலந்தான், கொலை செஞ்சான். ஏன்? தெய்வீக பாதுகாப்பு இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் இப்படியே கெட்டு போவீர்கள். மனம் திரும்பினவருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. எந்த விபத்துகள், நாசமோசங்கள் அவனை மேற்கொள்ள முடியாது ஆண்டவருக்காய் நிற்கும் போது. மனம் திரும்பினவனை எந்த மனுஷனும் அவனுக்கு தீங்கு செய்ய முடியாது. ஆண்டவர் அவன் பட்சத்தில் இருக்கிறார். புரியுமா? இந்த தெய்வீக பாதுகாப்பை உணரணும்னா நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தாதான் இந்த ஃபெய்த் இருக்கும். இல்லைன்னா சின்ன 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 விஷயங்களுக்கும் பயம்தான் வரும். நான் சொல்றேன் உங்களுக்கு, உங்களுக்கு எதை கண்டாலும் ஒரே பயம், பயம், திகில் அப்படி வருதுன்னா ஸ்பிரிச்சுவலைஸ் உங்களுக்கு ஓபன் ஆகணும். உங்களை சுற்றிலும் இருக்கிற அந்த தெய்வீக பாதுகாப்பை உணரக்கூடிய ஒரு கண்கள் உங்களுக்கு திறக்கப்படணும். புரியுமா? திறக்கப்படணும். 24 hours இருக்குது. ஏஞ்சலிக் ப்ரொடெக்ஷன் இருக்குது, அதுக்கு மேல இருக்குது. ஆண்டவருடைய டிவைன் பிரசன்ஸ், அது ஒரு ப்ரொடெக்ஷன். ஆண்டவர் கூட இருக்கிறதே பாதுகாப்பு. பைபிள் உங்களுக்கு நிறைய சொல்ல முடியும். உங்களுக்கு சில சின்ன 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 காரியங்களை மட்டும் சொல்ற பாருங்க. எபிரேயர் கடிதத்தில் நிருபம் 1:13-14 வாசிக்கலாம்.
மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தம்,
ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தம்,
ஊழியம் செய்யும்படிக்கு,
ஊழியம் செய்யும்படிக்கு
அவர்கள் எல்லாரும்,
அவர்கள் எல்லாரும் அதாவது தூதர்கள் எல்லாரும்
அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய்
அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். தேவ தூதர்கள் எல்லாம் ரட்சிப்பை சுதந்திரிக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். இது ரட்சிப்பை சுதந்திரித்து பரலோக ராஜ்யத்தில் போகிறதான அந்த தேவ பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்கிறதற்காக தேவ தூதர்களை ஆண்டவர் வச்சிருக்கார். அவங்களுக்கு பல விதமான பணிவிடைகளை நமக்கு செய்யறாங்க, நம்ம கண்ணுக்கு மறைவில். அதுல ஒரு முக்கியமான பணிவிடை என்ன தெரியுமா? ப்ரொடெக்ட் பண்றது, தேவ ஜனங்களை ப்ரொடெக்ட் பண்றது. பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வரைக்கும் சொல்ற தேவ ஜனங்களுக்கு ஒரு சரியான ப்ரொடெக்ஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாருங்க, எப்ப ஸ்டார்ட் பண்ணுது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18:10 வாசி, 18:10.
2 மனுஷர் ஜெபம் பண்ணும் போது தேவாலயத்துக்கு போனார்கள்.
சாரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு 18:10 வாசிக்கலாம்.
இந்த
சிறியரில் ஒருவனையாகிலும் அற்பமா எண்ணாதபடிக்கு
எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள்,
அவர்களுக்குரிய தேவ தூதர்கள்
பரலோகத்திலே,
பரலோகத்திலே
என் பரமபிதாவின் சமூகத்தை,
என் பரமபிதாவின் சமூகத்தை
எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள்,
எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று
உங்களுக்கு சொல்லு,
உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சின்ன பிள்ளைகளை கூட நீங்க அற்பமா நினைக்காதீங்க என்றார். ஒரு உலகத்தில், இந்த உலகத்திலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு கூட ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு வைக்கிறார். அந்த குழந்தைக்குரிய தேவ தூதர்கள் எப்பொழுதும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை தரிசித்துட்டே இருக்கிறாங்களாம். எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர் பாருங்க, தான் படைக்கிற மனுஷனுக்கு அவர் அப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்துறார். யாக்கோபுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அதை நான் எல்லாம் ரொம்ப விவரிச்சா ரொம்ப டைம் இருக்கும். பட் ஷார்ட்டா உங்களுக்கு அந்த வசனங்களை மாட்டி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. ஆதியாகமம் 28 வருவோம். 28 10-11 மூணு வசனங்களை வாசிக்கலாம்.
யாக்கோபு பெயர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு
இடத்திலே வந்து
சூரியன்
அஸ்தமித்தபடியினால்
அங்கே ராத்தங்கி
அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து
தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி
படுத்துக்கொண்டான்.
அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அதை நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே
தேவதூதர்
ஏறுகிறவர்களும்
இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். போதும். இந்த யாக்கோபு பெரிய பரிசுத்தமான இந்த இடத்துல கிடையாது. அப்பாவை ஏமாத்திட்டு, உடன் பிறந்த சகோதரனை ஏமாத்திட்டு, இப்பொழுது ஏமாத்துக்காரன் போயிட்டு இருக்கிறான். உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிறான். அதுவும் ஜீவன் தப்ப ஓடிட்டு இருக்கிறான். ராத்திரி நேரம் வந்தது, ஒரு கல்லை வச்சு படுகிறான். கத்தர் அவன் ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். அங்கதான் அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இவன் ஒரு நல்லவன் கிடையாது. இந்த இடத்துல பிராக்டிக்கலா பார்த்தீங்க, நல்லவன் கிடையாது. ஆனால் ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அந்த சந்ததியில வந்துட்டான். அதான் காரணமே தவிர இவன்கிட்ட சொல்றது ஒண்ணு நல்லது கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய ஆவிக்குரிய கண்களை அந்த ராத்திரியில திறக்கிறாரு. தேவதூதர் முதல்ல ஏறாங்களாம், ஃபர்ஸ்ட் ஏறாங்களாம். தேவதூதர் யாரு? பரலோகத்திலிருந்து வர்றவங்க. இறங்குறவங்கள தானே பார்த்திருக்கணும், இறங்கிதானே ஏறி இருக்கணும். ஆனா ஏறாங்களா இறங்குறாங்களா பாருங்க. நியாயமா இறங்குகிறவர்களும் ஏறுகிறவர்களா இருக்கா பாத்துருக்கணும். ஆனா ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களா பார்த்திருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் போகும்பொழுது அவன் கூடவே இந்த தேவதூதர் வந்துட்டு இருக்கிறாங்க. இவன் நல்லவன் கிடையாது, ஆனா ஆபிரகாமுடைய சந்ததி. அதனால இவன் போகும்போது தேவத்தோல் கூடவே வராங்க. அவன் தூங்கும் போது ஆண்டவர் காட்டுறாரு. அவனை விட்டு மேலே ஏறி போறாங்க, இறங்கி போறாங்க, ஏறாங்க, இறங்குறாங்க. அவனுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கிறார். அந்த ஏணிக்கு மேலாக தேவனாகி கர்த்தரே நின்று அவனை பார்த்துட்டு இருக்கிறார். ஒன்று சொல்றேன், நம்ம தேவ பிள்ளைகள் தூதர்களுடைய பாதுகாப்புல இருக்கிறோம். ஆண்டவருடைய நேரடி பார்வையில் நம்ம இருக்கிறோம். ஆமேன். ஆண்டவருடைய நேரடி பார்வையில் நம்ம இருக்கிறோம். நேர பார்க்கிறார், அவங்களோட பேசுறார். சரி, எல்லாம் நடந்துச்சு, புறப்பட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு அது இவ்வளவு ஒரு நல்ல இப்படி ஒரு தரிசனத்தை கண்டுட்டு போனான், ஏதாவது வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சா? ஒன்றும் கிடையாது. அங்க போறான், அங்க போய் சும்மா இல்லாம மாமா பொண்ணு லவ் பண்றான். போனவனுக்கு கொஞ்சம் ஏதாவது கத்திர தேட வேண்டாமா? அங்க போய் இதை பண்றான். கடைசியில் அதுக்காக முதல்ல 7 ஒர்க் பண்றான். இவனுக்கு ஏத்த இவன் விதச்சத கடைசியில் அங்க இருக்கிறான் இல்லையா. அதுல அங்க ஏமாத்தப்பட்டு, ஒய்ஃப் விஷயத்துல ஏமாத்தப்பட்டு, கடைசியில இன்னொரு தடவை அந்த ரெண்டாவது அவன் விரும்புற பொண்ணை அடையிறதுக்கு இன்னொரு 7-14 வேலை செய்யறான். அப்ப திருந்தானா? 14 வேலை செஞ்சு அப்பவும் திருந்தல. அப்புறம் சொத்து விஷயத்துல பிரச்சனை வருது, அதனால சம்பளத்துக்கு வேலை செய்யறான். சொத்து சேர்க்கணுமே, 2 மனைவி வந்தாச்சு, பிள்ளைகள் வந்தாச்சு, சொத்து சேர்க்கணும்ல, 12 பிள்ளைகள் வந்தாச்சு, சொத்து சேர்க்கணும்ல. இப்ப சொத்துக்காக ஒரு 6 வேலை செய்யறான். அதுல உண்மையா வேலை செஞ்சானா? அங்கேயே அவங்க வேலை தான் பண்ணான். மாமன் நிறைய மாத்தினான். ஆடுகள் எப்படி எல்லாம் குட்டி போடணும். அவன் என்ன சொல்றது, வெட்டினரி ஜீனியஸ். அவன் வெட்டினரி டாக்டர் கிடையாது, வெட்டினரி ஜீனியஸ். அவன் எந்த டாக்டருக்கும் தெரியாத ரகசியம் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அவ்வளவு ஒரு அறிவாளி அவன். ஏமாத்துறது, அவ்வளவு டேலண்டட் அவன். கடைசியில எல்லாம் பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சானோ தெரியல. இவ்வளவு பெரிய ரகசியத்தை, ஆடுகளை எப்படி குட்டி போட வைக்கிறதுல அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, எந்த கலர்ல எப்படி குட்டி போட வைக்கிறான். அவ்வளவு பெரிய ஜீனியஸ் அவன். எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சு 20 கொஞ்சம் கூட திருந்தல. இப்படி தரிசனத்தை கண்டு, இப்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, இவ்வளவு போய் 20 திருப்பி ஏமாத்து வேலை தான் பண்ணிருக்கிறான். ஏமாத்து வேலை பண்ணிட்டு 20 கழிச்சு திரும்பி வரான். 20 பிறகு அவன் வரும்போது நடக்கு தெரியுமா? 32 முதல் 2. இப்ப 20 பிறகு 31 படிங்க, அப்ப உங்களால் கண்டினியூ புரியும்.
லாபான் அதிகாலமே எழுந்திருந்து
தன்
குமாரரையும் தன் குமாரத்தையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்து பின்பு லாபான் புறப்பட்டு
யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில்
தேவதூதர்கள்
அவனை சந்தித்தார்கள்.
யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான்.
எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரன், வீட்டுல பிறந்தது முதல் ஏமாத்துக்காரன். இப்ப ஏமாத்தி கடைசியில உயிர் தப்பி போய் 20 வருஷம் அங்கேயும் எல்லாத்தையும் ஏமாத்தி முழுக்க முழுக்க ஒரு முழுமையான ஏமாத்துக்காரன் திரும்பி வந்துட்டுக்கிறான். போகும்போதும் தேவதூதர்ல பாத்துக்கலாம், திரும்பி வரும்போது தேவதூதர்ல வந்து பாக்குறாங்க, சந்திக்கிறான். அவங்க வந்து இவனை சந்திக்கிறாங்களாம். என்ன ஒரு வாழ்க்கை, என்ன ஒரு கிருபை. ஒரே காரியம், இவங்கிட்ட நல்லது சொல்றது ஒண்ணுமே கிடையாது. இந்த 32 அதிகாரத்துக்கு பிறகுதான் அந்த யாக்கோபு அதிகாரம் ஜெபிக்கவே ஆரம்பிக்கிறான். இன்னும் ஜெபிக்க விட ஆரம்பிக்கல, இன்னும் திருடம்தான். இது வரைக்கும் இந்த சந்தர்ப்பம் நடக்கிற வரைக்கும் திருடம்தான். இந்த சந்தர்ப்பத்திலே தேவதூதர்கள் மறுபடியும் அவனை வந்து சந்திக்கிறான். ஒரே காரியம், அவன் ஆபிரகாமுடைய சந்ததி. இந்த ஆபிரகாமுக்கு பேரனா பிறந்தவனுக்கே இவ்வளவுனா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளாகி நமக்கு என்ன ஒரு ஸ்தானம், யோசிச்சு பாருங்க. தேவ தூதருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய நேரடி பாதுகாப்பு 24 hours எப்பொழுது நமக்கு இருக்கிறது. எந்த பிசாசு, எந்த மனுஷனோ, எந்த சூழ்நிலைகளோ ஒன்னும் தொட முடியாது தேவ பிள்ளை. இதெல்லாம் நம்ம அறியணும், உணரணும்னா கண்ணு திறக்கப்படணும். இல்லைன்னா நமக்கு இந்த பாதுகாப்பு உணராம இருக்கிறதுனால தான் நமக்கு நிறைய பயம், குழப்பம், தீயில் கலக்கம், என்னாகுமோ எப்படி ஆகுமோ, தொழில் நஷ்டம் ஆயிடுமோ, வியாபாரம் போயிடுமோ, அது போயிடுமோ, இதாயிடுமோ, குழப்பம், பயம், திகில், என்னாகுமோ. ஒன்னும் பயப்பட வேண்டாம், ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்திலே யார் சரிந்தாலும், எந்த பிசினஸ் சரிந்தாலும், எந்த என்ன சொல்றது சாப்ட்வேர் சரிந்தாலும், எது சரிந்தாலும் சார், நம்ம ஆண்டவர் நமக்காக எதை நிக்க வைப்பார். ஆமேன். எதையும் நிக்க வைப்பார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய நம்முடைய பாதுகாப்பு என்பது பிசிக்கலா மட்டுமில்ல, நம்முடைய ஓவரால் பாதுகாப்பு நமக்கு கொடுக்கிறார், நம்ம லைஃபுக்கு டோட்டல். எனக்கு யாராவது போன் பண்ணி இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களா, நம்ம அடிக்கடி போன்ல யாராவது எனக்கு இருக்கு இன்சூரன்ஸ் கேட்பேன். நான் திருப்பி கேட்பேன், சொல்லுது ரொம்ப சொல்ல வேண்டாம் நல்லதனமா சொல்லுவேன். திருப்பி திருப்பி இல்லங்க எடுங்க எடுங்க நாங்கண்ணா, அப்புறம் ஆரம்பிச்சிருவேன். இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிற இன்ஃபுளுயன்ஸ், எனக்கு இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கிறாரு, அதை விட நீங்க ஒன்றும் பெருசா சொல்ல வேண்டிய கொடுக்க முடியாது அப்படின்னு. ஒரு நாள் ஒருத்தர் பேங்க்ல இருந்து ஒருத்தர் போன் பண்ணா, எங்க உங்களுக்கு லோன் வேணுமா? வேண்டாங்க. என்ன இல்லங்க, ரொம்ப இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப லோ தான், ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட் வேணுமா? இல்ல வேண்டாம் அப்படின்னு. இல்ல இன்னும் 2 minutes உங்களோட பேசட்டுமா? நான் சொன்னேன் உங்களுக்கு லோன் வேணுமா, உனக்கு நான் தட்டுமா அப்படின்னு. அதான் சொன்ன, எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்டவர் நம்மளை ப்ரொடெக்டடா வச்சிருக்காரு. நம்ம ஆண்டவர் நம்மளை ப்ரொடெக்டட் வச்சிருக்கோம் லைஃப்ல எல்லா விஷயத்திலையும் சொல்றேன். நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, நம்ம எதை பத்தியும் பயப்பட வேண்டாம், எதை பத்தியும் கலங்க வேண்டாம், எதை பத்தியும் தடுமாற வேண்டாம். நம்ம டோட்டலி ப்ரொடெக்டட். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கும் போதுதான் இதை நம்ம ஃபுல்லா ஃபீல் பண்ணி வாழ முடியும் இல்லையா. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையை நம்ம வாசிச்சு அடுத்த காரியத்துக்கு போயிடலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 50:51 வாசிக்கலாம்.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
அத்திமரத்தின்
கீழே உன்னை கண்டேன் என்று, நான் உனக்கு சொன்னதனாலேயே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார்.
பின்னும்
அவர் அவனை நோக்கி
வானம் திறந்திருக்கிறதையும்
தேவதூதர்கள்
மனுஷகுமாரனிடத்திலிருந்து
ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அவரை பின்பற்றுகிற நமக்கு சொல்றாரு, இது முதல் நீங்க உன்னை காண்பீங்க. மனுஷகுமாரனிடத்திலிருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள்.
என் கூட இருந்தாலே தேவதூதர்களுடைய ப்ரொடக்ஷன் கூடவே உங்களுக்கு இருக்கின்றார். எங்க போனாலும் தேவதூதர்கள் ஏறதையும் இறங்குறதையும் என் கூட இருந்தா பார்த்துட்டே இருக்க முடியும். இந்த இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறார்? ஆய் வரமாட்டேங்குது. என் கூட இருக்கிறார் சொன்னீங்கன்னா தேவ தூதர் ஏறதையும் இறங்குறதையும் பார்ப்பீங்க, பயமே வராது. இயேசு கிறிஸ்து கூட இல்லாததுனாலதான் என்ன பண்ணுது, தேவ தூதரையும் பார்க்க, இயேசு கிறிஸ்தையும் பார்க்க முடியல, தேவ தூதரையும் பார்க்க முடியல, பயமும் கூட பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். புரியுதா? நீங்கள் இயேசுவோடு இருந்தால் அந்த ப்ரொடக்ஷனை ஃபீல் பண்ணுவீங்க. இயேசு விட்டு தூரம் போயிட்டீங்கன்னா எதையும் பார்க்க முடியாது. ஆமீன். பார்க்க முடியாது. இயேசுவோடு இருந்தால் ப்ரொடக்ஷன், இயேசுவோடு இருந்தால் கூட இருந்து பார்க்கலாம், ஏறதையும் இறங்குறதையும் பார்க்கலாம். அவரோடு இருந்தாதான் அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், அந்த ப்ரொடக்ஷனை ஃபீல் பண்ண முடியும், தைரியமா நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். ஆமென். மூணாவது, அடுத்ததாக மூன்றாவது ஒன்று சொல்றேன், வேகமா போவோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22:31 வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் பீலயாமின் கண்களை திறந்தார்.
வழியிலே நின்று உருவின பட்டயத்தை
தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான்.
கர்த்தர் பீலயாமுடைய கண்களை திறந்தார். அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் ஆண்டவர் திறந்துட்டார். இவன் என்னத்தை பார்க்கிறான்? உருவின பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதர் அவனுக்கு விரோதமா நிக்கிறத பார்க்கிறான். உடனே காலில் விழுந்து பணிந்து கொண்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்குது இல்லையா? இயேசு கிறிஸ்துவோடு இருந்தா அந்த ப்ரொடக்ஷனை பார்க்க முடியும். ஆனா இவனுக்கு கண்ணு திறந்தா குத்துறதுக்கு தான் ஆல்ரெடியா நிக்கிறாங்க, பட்டயத்தை உருவிட்டு நிக்கிறாங்க. பிழையாங்க இந்த உருவின பட்டயத்தோடு நிக்கிறது சாதாரண ஏஞ்சல் கிடையாது, இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய தூதரானவர். ஒவ்வொருத்தருக்கும் கண்ணை திறந்த ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இவனுக்கு டெரர், கண்ணை திறந்தாலே பயம். நல்லவங்க கண்ணு சாதாரணமா திறந்தா இயேசுவை பார்க்கலாம், அடுத்தது கண்ணை திறந்தா அப்படி பாதுகாப்பை பார்க்கலாம். இவனுக்கு கண்ணை திறக்கப்பட்டா உருவின பட்டயம் தான் வருது. இது ஏன்? சிலருக்கு அப்படிதான் இருக்குது. ஆண்டவர் கண்ணை திறந்தா பயம்தான் வருது. திறல், கண்ணை திறந்தாலே பயம்தான். ஐயோ குத்திடுவார் ஆண்டவர். கண்ணை திறக்கிறது சிலருக்கு டேஞ்சர் ஆயிடுது. ஏன் தெரியுமா? இவன் பண்ண காரியம் தான். நான் உண்மையா சொல்றேன், எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, அந்த பிழையா முடியல இதை வந்து அவனுடைய தீர்க்க தரிசனங்களை நீங்க படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஃபட்ஸ் இன் த பைபிள் பிழையா. அவன் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மள துள்ளி எழுப வைக்கும். பர்ஃபெக்ட் தீர்க்க தரிசி. அவனை மாதிரி துல்லியமாய் தீர்க்க தரிசன உரைச்ச நபர்கள் பைபிள் ரொம்ப குறைவு. யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும். என்ன அழகா சொல்றான், யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். இயேசு கிறிஸ்துவோட பிறப்பில் அப்படி பிட்டு பிட்டு வைக்கிறான். அவ்வளவு ஒரு அற்புதமான தீர்க்க தரிசி. இவனை குறித்து அந்த நாட்களிலே புறஜாதிகளின் ராஜாவாகிய மோவாபின் ராஜா கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறான், பாலாக்கு கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறான். என்ன, இவன் ஒரு ஷார்ப்பான தீர்க்கதரிசி. இவன் ஒன்னு சொன்னானா நடந்துடும். அப்படியே இவன் சொல்றதெல்லாம் அப்படியே தேவனுடைய வார்த்தை. இவன் சொன்னானா அதுல மாற்றுவா கருத்தே கிடையாது, அப்படி நடந்துடும். இது இஸ்ரவேல் ஜனங்க மட்டும் இல்ல, மோவாபிய ராஜாவே இவனை பத்தி எவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனாலதான் இந்த பிழையாம் தீர்க்கதரிசிக்கு ஆள் அனுப்பி எவ்வளவு வேணா பணத்தை கொடுக்கிறேன், வந்து இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க வேணும் கூலி கொடுத்து கூப்பிடுறான். ஆனா முதல்ல இந்த பிழையாம் கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்றான். இல்ல நான் வரமாட்டேன், எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் வரக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் உடனே சொல்றாரு, நீ போகாத. அந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் சபிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், அவங்களை சபிக்கிறதுக்கு நீ போகக்கூடாது. இந்த மோவாபிய ராஜா பணம் கொடுத்து கூப்பிட்டாலும் நீ போகாத, வேண்டான்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் ஆண்டவர் நிறைய பேசுறாரு, அவ்வளவு நல்ல தீர்க்க தரிசி. அப்படி இருக்கும்போது அவன் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடறான் அந்த ஆட்களை. திருப்பி திருப்பியும் அவன் தன்னுடைய பிரபுக்களை எல்லாம் அனுப்புறான், மேலான பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் ஆபீசர்ஸ் எல்லாம் அனுப்புறான், அனுப்பி இன்னும் ஆசை காட்டுறான், பண ஆசை காட்டுறான். கடைசியில உன்னோட இருதயம் சரியுது. அவன் சொல்ற இந்த பண ஆசை பார்க்கும்போது இருதயம் சரியுது. சொல்றான், இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் தங்கிருங்க, இன்னொரு தடவை கர்த்தரை விசாரிக்கிறேன். அங்கதான் பிரச்சனையே வந்துச்சு. முதல் தடவை ஆண்டவர் ஒன்னு சொல்லிட்டாரு, அதான் ஃபைனல். அதுக்கு பிறகு இன்னொரு தடவை விசாரிக்கிறேன், இன்னொரு தடவை விசாரிக்கிறேன் அர்த்தமற்றது. ஒன்னு சொல்ற, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்லிட்டாருனா திருப்பி திருப்பி ஆண்டவரே செய்யட்டுமா வேண்டாமா, செய்யட்டுமா வேண்டாமா, நீ திருப்பி திருப்பி கேட்டீங்கன்னா சரி இவன் சொன்னதுல ஒரு பிரயோஜனம் இல்ல, சரி நீ உன் விருப்பப்படி செய்ப்பான்றவர். தெரியுமா அது ரொம்ப டேஞ்சர் இருக்குது. ஆண்டவர் ஒன்னு செய்ய சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரே செய்யட்டுமா வேண்டாமா, ஆண்டவரே செய்யட்டுமா, திருப்பி திருப்பி அவர் சொல்லிட்டாரு, முடிச்சாச்சு செய்யிட்டாரு, அதுக்கு பிறகு செய்யட்டுமா வேண்டாமா, இப்போ போட்டா அப்புறம் போட்டா, இந்த மாதிரி நொய் நொய் நொயின்னு கேள்வி கேட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் பாப்பாரு, சரி இவனுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லையே நம்ம சொன்னதுல, சரி சரி நீ சரி உனக்கு எப்படி போனது சரி அப்படின்ற. அதுதான் நடந்துச்சு. திருப்பி திருப்பி அவன் கேட்டான், ஆண்டவரே போட்டுமா, போயிட்டு வந்துடுறேன், சபிக்க மாட்டேன், நீங்க சொல்றபடி நான் போயிட்டு மட்டும் அங்க சபிக்க மாட்டேன், அனுசமா போயிட்டு மட்டும் வந்துடுறேன். கர்த்தர் சொன்ன சரி போ அப்படின்ட்டு கிளம்பி போறான். ஆண்டவர் கோபம், இவங்க எத்தனை தடவை போக கூடாதுன்னு நம்ம சொன்னோம், ஆனா நம்மள தொந்தரவு பண்ணிட்டு கடைசியில கிளம்பிட்டான இவன். பட்டயத்தை உருவிட்ட கர்த்தருடைய தூதரானவர் நிற்கிறாரு. கழுதைக்கு தெரியுது அந்த பட்டயத்தை உருவிட்டு கர்த்தருடைய, இதெல்லாம் படிக்க டைம் இல்லை இப்போ. பட்டயத்தை உருவின தூதனை கழுத பார்க்குது. இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிக்கு தெரிய மாட்டேன். கண்ணு திறக்கப்படலைன்னா கழுதை விட நம்ம மோசமா இருக்கிறோம் அர்த்தம். ஆமென். நம்ம கண்ணு திறக்கப்படலாம் யாரு சொல்லுங்க, கழுதையோட மோசமா இருக்கிறோம் நம்ம அர்த்தம். கழுதைக்கு கூட தெரியுது இந்த மதிக்கட்ட தீர்க்கதரிசிக்கு அதோட தெரியல. கடைசியில் ஆண்டவர் பார்த்தார், ஓபன் பண்ணார், ஓபன் பண்ண உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். கர்த்தருடைய தூதரான அவர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறதை கண்டவுடனே பயந்துட்டான், அவர் பாதத்தில் விழுகிறான். இந்த பேலையாமுடைய வாழ்க்கையில இப்பதான் இவனுடைய தன்னுடைய மிஸ்டேக் ரியலைஸ் பண்ண, தான் செய்யறது தன்னுடைய பிரயாணம் தப்பான பிரயாணம் என்பதை அங்கதான் அவனால் புரிய முடிச்சு. அவன் நினைச்சிட்டான் ஆண்டவர் போ சொல்லிட்டதுனால கரெக்டான பிரயாணம் நினைச்சிட்டான். இவன் தொந்தரவு பண்ணிட்டு போறான், ஆண்டவர் போன ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஒரே காரணத்தினால அந்த பிரயாணம் கரெக்ட் நினைச்சான். ஆனால் அவன் போய் கொண்டிருக்கிற அந்த பிரயாணம் தப்பு என்பதை கண் திறக்கப்பட்டவர்கள்தான் தெரிஞ்சது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை நமக்கு சொல்றாரு, அதுல நம்ம ஃபுளோ ஆகணும். நம்ம தொந்தரவு பண்ணி ஆல்டர்னேட்டிவ் ரூட்டை நம்ம கேட்டு நம்ம வேற ரூட்ல நம்ம பிளான் பண்ணோம்னா ஆண்டவர் என்ன செய்வார், போனவர். நம்ம நினைப்போம் சரி ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு நம்ம போவோம், ஆனால் அது கரெக்டான பிரயாணமா இருக்காது, தப்பான பிரயாணமா இருக்கும், நமக்கு தெரியாது. தொந்தரவு பண்ணி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் அதுக்கு விட்டு கொடுப்பார், ஆனால் அது கரெக்டா இருக்காது, தப்பான பிரயாணமா இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் கிருபை வைத்து நம்முடைய கண்களை திறக்கிறார். திறக்கும் போது நம்முடைய தவறுகள் நமக்கு தெரியுது. இன்னைக்கு வாழ்க்கையில் சொல்றேன், ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார், அது கரெக்டா ஃபாலோ பண்ணு, என்ன சொல்றாரோ அதை செய். நீங்க மாற்று கருத்து நீங்க ஏதாவது யோசிச்சு நீங்க செஞ்சீங்கன்னா அந்த பிரயாணம் கண்டிப்பா சொல்றேன் தப்பான பிரயாணமா இருக்கும். ஆனா அதை கரெக்ட் பண்றதுக்கு ஆண்டவர் கிருபை வைக்கிறார். நம்ம பல நேரத்தில் தப்பான பிரயாணம் பண்றோம், ஆனா ஆண்டவர் கிருபை வைக்கிறார், நம்ம கண்ணை திறக்கிறார். அன்னைக்கு பிழையாமுக்கு கண்ணை திறந்தார், இன்னைக்கு நமக்கும் கண்ணை திறக்கிறார். எப்படி திறமா திறக்கிறார் வாசிங்க, 19 சங்கீதம் எப்படி கண்ணை திறக்கிறார் பாருங்க. 19 சங்கீதம் 7 வசனத்தில் வாசிங்க.
கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும்,
கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும்,
ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது,
ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது.
கர்த்தருடைய சாட்சி,
கர்த்தருடைய சாட்சி
சத்தியமும்,
சத்தியமும்
பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது,
பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது.
கர்த்தருடைய நியாயங்கள்,
கர்த்தருடைய நியாயங்கள்
செம்மையும்,
செம்மையும்
இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா
இருக்கிறது, இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது.
கர்த்தருடைய கற்பனை,
நல்ல கவனிக்கணும், கர்த்தருடைய கற்பனை
தூய்மையும்,
தூய்மையும்
கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது,
கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. இந்த கர்த்தருடைய கற்பனை இருக்குதே, இந்த கர்த்தருடைய பைபிள் வார்த்தைக்கு மட்டும் எத்தனை வார்த்தை விதமா சொல்ற பாருங்க, வேதம் இல்லையா, சாட்சி, சத்தியம், விதவிதமான வார்த்தை கொடுத்துட்டே வர்றாரு. கடைசியில சொல்றார், கர்த்தருடைய இந்த வார்த்தை, கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையானது, பரிசுத்தமானது. இந்த தூய்மையான வேத வசனங்கள் நம்முடைய கண்களை தெளிவாக்குகிறது, பார்க்க வைக்கிறது, கண்ணை திறக்குது. இன்னைக்கு பல நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தவறான பாதையில போவீங்க. அதுக்குதான் நான் சொல்ற, ஒரு தேவனுடைய பிள்ளை என்னைக்குமே வேத வசனத்தோடு தன் வாழ்க்கையை இணைச்சு வச்சிருக்கணும். சரியான சத்தியத்தை கவனமாய் கேட்டு உள்ள வாங்கணும். தேவனுடைய வார்த்தையை கவனமாக நீங்கள் வாசிக்கணும். இது தூய்மையானது, தூய்மையிலும் தூய்மை, இதை விட தூய்மையானது எதுவும் கிடையாது. இது உங்களுடைய லைஃப்ல ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ கூட கண்ணை திறந்து காமிச்சு கொடுத்துரும். ஒரு சின்ன தவறு வந்தா கூட பைபிளை நீங்க வாசிக்கிற இருதயத்தை திறந்த மனதோடு வாசிக்கிற ஒரு நபராக இருப்பீர்கள் என்றால், உங்க லைஃப்ல ஒரு சின்ன டீவியேஷன் வந்தாலும் டக்குன்னு அதை உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். சின்ன விஷயமானாலும் காட்டி கொடுத்துரும். நீங்க எடுக்கிற ஒரு சின்ன தவறான முடிவை கூட வேத வசனம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். சபைக்கு வந்து நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்க எடுக்கிற ஒரு சின்ன தவறான முடிவை கூட கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரே கண்ணாடி வேத புத்தகம் தான். இதுதான் நம்முடைய கண்களை தெளிவாக்குகிறது, கண்ணை திறக்குது. இதுல பாருங்க, இதை சொல்லிட்டே வர சங்கீதக்காரன் பாருங்க, தாவீது கடைசியில் என்ன சொல்ற பாருங்க, 11 வசனத்தில் அப்படி வாசிக்கும், தொடர்ந்து 11 வாசிக்கும்.
அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன்.
இந்த வேத வசனங்களால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன்.
அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த
பலன் உண்டு.
தன் பிழைகளை உணர்கிறவன்,
இதுதான் முக்கியம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்?
மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும்,
மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும்,
துணிகரமான பாவங்களுக்கு,
துணிகரமான பாவங்களுக்கு
உமது அடியேனை விலக்கி,
உமது அடியேனை விலக்கி காரும்,
அவைகள் என்னை ஆண்டுகொள்ள,
அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும்,
அப்பொழுது நான்
உத்தமனாகி
பெரும் பாதகத்திற்கு
நீங்களாக இருப்பேன். இந்த வேத வசனங்கள் நம்முடைய பாவத்தை ரெண்டு வகைப்படுத்தி காட்டுது, துணிகரமான குற்றங்கள். இந்த வசனம் தான் என்ன எச்சரித்து மறைவான குற்றங்களுக்கு நம்மை விளக்குது, துணிகரமான பாவத்திற்கு நம்மளை தப்புவிக்குது. ரொம்ப அற்புதமான பாத்தீங்கன்னா, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஒரு அழகான கேள்வி வச்சாங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யாரால தன் பிழைகளை நேசிக்கிறானோ, எவன் ஒருவன் வேத வசனத்தை தாகத்தோடு வாசிக்கிறானோ, எந்த ஒருவன் தாகத்தோடு திறந்த மனதோடு வேத புத்தகத்தை அப்ரோச் பண்றானோ, எந்த ஒருவன் தாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறானோ, அவன் தான் தன் பிழைகளை உணர முடியும். தன் பிழைகளை அவன் தான் உணர முடியும், மத்த உணரவே முடியாது. நான் சொல்ற இந்த இடத்துல எத்தனை பேர் வந்து உட்காரலாம், எல்லாரும் தன் பிழைகளை உணர்கிறாங்களா? கிடையாது. நான் இங்கேயும் சொல்றேன், எல்லாரும் தன் பிழையை உணர்றாங்களா? இல்லைன்னு நான் சொல்லுவேன். அநேகர் தங்கள் பிழைகளை உணர்கிறார்கள், தங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் வர்றாங்க, பிரசங்கத்தை கேட்கறாங்க, வாழ்க்கை மாறுவதே கிடையாது. ஏன்? திறந்த மனசோடு வேத வசனத்துக்கு முன்னால் நிக்கிறது கிடையாது. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? வேத வசனத்திற்கு தன் இருதயத்தை திறக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்றார்? கண்ணை திறந்து கொடுக்கிறார், பிழைகளை உணர வைக்கிறார். ஐயோ, நான் செய்யறது தப்பு, நான் இப்படி நடக்கக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும், ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கண்ணை திறக்கும் போது நமக்கு சின்ன மிஸ்டேக் கூட பழிச்சுன்னு தெரியும். அதன் மூலமாக தான் பெரும் பாதகத்திற்கு நம்ம நீங்களாகி நம்ம காப்பாற்றப்படுகிறோம். ஆகையால் தேவ பிள்ளைகள், வசனத்தோடு உங்களை வாழ்க்கையை இணைத்துக் கொள்ளுங்க, கண்கள் திறக்கப்படும், பிழையில்லாத வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். நாலுன்னு சொன்ன முன்ன முடிக்கலாம், சரி, ஒரு 5 லாஸ்ட்டையும் சொல்லி முடிச்சிடறேன். 4 ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் 19 வசனம்.
தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு,
தேவன் அவள் கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் தன் ஒரு தண்ணீர் துறவை கண்டு
போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி
பிள்ளைக்கு
குடிக்க கொடுத்தாள்
ஆகார். இவளுக்கு இப்ப கண்ணு திறக்கப்படும். தேவன் அவள் கண்களை திறந்தார். கண்ணை திறந்த அவளுக்கு தெரிஞ்சது, ஒரு துறவு தெரிஞ்சது. உடனே அந்த தண்ணீர் எடுத்துக்கொண்டு போய் சாக கிடக்கிற அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தையை அவள் காப்பாற்றுகிறாள். தேவன் அவள் கண்களை திறந்தார். கண்ணை திறந்தோன்னு அவளுக்கு தெரிஞ்சது என்ன? ஒரு துறவு தெரிஞ்சது. அப்ப இந்த துறவு பாருங்க, மாம்ச கண்ணு தெரியல, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியம். கண்ணு திறந்த பிறகுதான் ஒரு துறவருக்கு தெரியுது. அப்ப அந்த துறவு ஒரு மறைக்கப்பட்ட ஒரு துறவு, ஆனா கண்ணு திறந்த உடனே தெரியுது. தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கிறான். இன்னைக்கும் நம்மளுக்கு பக்கத்துல ஒரு துறவு இருக்குது, ஆனா மாம்ச கண்களில பாக்குற பொழுது அந்த துறவு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஆவிக்குரிய கண்ணு திறந்தாதான் அந்த துறவு தெரியும். அதை எடுத்து குடிச்சா பிழைச்சிடலாம், அதை எடுத்து குடிச்சா பிழைச்சிடலாம். இந்த குழந்தை சாக வேண்டிய குழந்தை, சாகக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஆனா அந்த துறவுக்கு இப்படி கண்ணு திறந்ததுனால கிடைச்சு தெரிஞ்சது, எடுத்தா கொடுத்தா குழந்தை காப்பாற்றப்படும். அந்த துறவு என்ன? அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7:37-39 வசனங்களில் இயேசு சொன்னார், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவன், விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருடைய நதிகள் புறப்பட்டு ஓடுனர். அது அபிஷேகம். தன்னை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். அப்ப அந்த துறவுன்றது வேற ஒண்ணும் இல்லை, அபிஷேகம். இன்னைக்கு சொல்ற நம்மளை பக்கத்துல ஒரு துறவு இருக்குது, அபிஷேகம். ஆண்டவர் கூட இருக்கார், ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு ரெடியா வச்சிட்டு இருக்கிறார். ஆனா மாம்ச கண்களில் பாக்குறவங்களுக்கு அந்த அபிஷேகமே தெரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறந்தால்தான் அந்த அபிஷேகத்தை நீங்கள் புரிந்து குடிக்க முடியும். எனக்கென்று ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை நம்ம என்ன செய்யறது இல்லை, ரிசீவ் பண்றது இல்லை. என்னமோ நம்ம சொந்த வேலையை பார்த்துட்டே போயிட்டு இருக்கிறோம், அதனால நமக்கு அந்த துறவே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை தாண்டி ஸ்பிரிச்சுவலா பாருங்க. நேற்றைய தினத்தில் கூட எனக்கு நாகர்கோயிலிருந்து எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. நாகர்கோயில் அங்கே ஏதோ டிவியில் என்னுடைய பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம் அந்த சிடி எங்கெங்க ரிலே பண்றாங்க போல இருக்கு. அதை கேட்டு ஒருத்தர் திருப்பி போன் பண்ணார். போன் பண்ண, ஏன் நான் அபிஷேகம் பெறல, உங்க செய்தி கேட்டோன்னு அதை பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சது. அபிஷேகம் பெறல, பல வருஷமா அபிஷேகத்துக்காக நான் எதிர்பார்த்துக்கிறேன், எனக்கு எப்படி பெற முடியும் அப்படின்னு நேத்து கூட எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்ப நான் சொன்ன அபிஷேகத்தை அது விளக்கமா சொன்னேன். அபிஷேகன்றது வந்து நீங்க விரும்புறதை விட உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கணும் அதிக விரும்பமா இருக்கிறார். அது கண்ணு அவருக்கு திறக்கப்படல, கிடைக்க முடியாத காரியம் கிடைக்காது அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறார். அப்போ ஒரு கண்ணை திறக்கிறதுக்கு சில காரியம் வசனத்திற்கு காமிச்சு, உங்களுக்கு அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று இருக்கிற வாஞ்சை விட உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கணும்ன்ற கர்த்தருடைய வாஞ்சை அதிகம். நீங்க தாகத்தோடு விசுவாசத்தோடு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அப்போ ஒரு தாகம் இருக்குது, தாகம் இருக்கிறதுனால தான் கிட்ட போன் பண்ணாரு, உங்களுக்கு தாகம் இருக்குது. இப்ப விசுவாசிக்கு எப்படி விசுவாசிக்கிறதுன்னு சொன்னேன். சொல்லி நாளைக்கு நீங்க சர்வீஸ் எந்த சர்ச்சுக்கு போறீங்க, வர்ஷிப் பண்ற மாதிரி ஒரு சர்ச்சுக்கு போறீங்களான்னு, நான் அப்படிதான் போயிட்டு இருக்கிறேன். அப்ப நாளைக்கு வர்ஷிப்ல போன உடனே எல்லாரும் ஆராய்ச்சிருந்தாலும் உங்களுடைய மைண்ட்ல இப்ப இயேசன் அபிஷேகம் பண்ண போறாரு, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஆண்டவரை துதிங்க, நாளைக்கு நீங்க சர்வீஸ் இருக்கும்போது அபிஷேகம் பெறுவீங்கன்னு சொல்லி கொடுத்தேன். ஒருவேளை நீங்க அவர் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் பெற்றிருந்திருக்கலாம் அந்த இடத்துல. எதுக்காக சொல்றேன்னா, ஆண்டவர் அபிஷேகத்தை சபையில் வச்சிருக்கிறார். நிறைய பேருக்கு அந்த துறவு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க வந்து நின்றுட்டோம்னா, ஐயோ நான் என்ன பண்றது, இந்த வாரம் எனக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா, வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காது, அது பண்ணுமா இது விளக்குமா, இதையே உட்கார்ந்து சர்ச்சில் உட்கார்ந்துட்டு ஆராதனை நேரத்தில் உட்கார்ந்துட்டு பாக்குறோம். துறவே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. பக்கத்தில் அபிஷேகம் அப்படி ஆவியானவர் அப்படியே அலையலையா வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா நிறைய பேருக்கு அது கண்ணுக்கு அந்த துறவு தெரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்றது, நாளைக்கு என்ன பண்றது, கடனை வாங்கலாமா, அது கொடுக்கலாமா, இது பண்ணலாமா, கடையை திறக்கலாமா, கடையை மூடலாமா, இதே யோசனை. சொல்றேன், உங்க பக்கத்துல ஒரு துறவு இருக்குது, அது அறியாமல் எதையோ பார்த்துட்டு, பக்கத்துல ஒரு துறவு இருக்குது, அதை விட்டுட்டு எதையோ யோசிச்சுட்டு, பக்கத்துல ஒரு துறவு இருக்கு. இந்த துறவுல தாகத்தை தீர்த்துட்டீங்கன்னா எதுவுமே தெரியாது. அந்த துறவை தான் கத்தர் சொல்றாரு, கண்ணை திறக்கட்டும், அந்த துறவை பார், தாகம் தீர குடி, பயமே வராது, கலக்கமே வராது, உன் லைஃப் செழிப்பா இருக்கும். அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் செழிப்பா இருக்கும்னு வேதம் சொல்லுது. செழிப்பா இருக்கும். இப்ப நம்ம துறவிழுத்து தண்ணி குடிக்க போறோம். ஆமேன். எல்லாரும் எடுத்து நிற்கலாம், ஜெபிக்கலாம் எல்லாரும். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். துறவு ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். என்ன ஒரு அழகான விண்ணப்பம் அது. கண்கள் திறக்கப்பட வேண்டும், கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்னைக்கு 4 பேருக்கு இந்த கண்கள் திறக்கப்பட்ட அனுபவத்தை நாம பார்த்தோம். முதலாவது கண்கள் திறக்கப்பட்ட பேதுரு இயேசுவை தெய்வமாய் கண்டான். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாய் அவனால் பார்க்க முடிஞ்சது. பெற்ற தாயும் அவரை தெய்வமாய் பார்க்க முடியல. நாசரே தூரார்கள் அவரை தச்சனாகத்தான் பார்க்க முடிஞ்சது. இன்னும் இயேசுவை யாருமே சுற்றியிருந்த உறவினர்கள் பைத்தியக்காரனா தான் பார்த்தாங்க. ஆனால் பேதுருவுக்கு கண்கள் திறக்கப்பட்டது. நீ பாக்கியவான் என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் அறிந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்க கண்ணவர் திறந்திருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள். இந்த பாக்கியம் எவ்வளவு மேன்மையான பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டது, வேத பாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் மறைக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் தாய்க்கே மறைக்கப்பட்ட அந்த பார்வை நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக எலிசா தீர்க்கதரிசனுடைய வேலைக்காரனுடைய கண்களை எலிசா ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் திறந்து கொடுத்தார். அவன் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிரம்பி இருக்கிறதை பார்க்க முடிந்தது. அதுக்கு முன்பதாக சீரிய ராணுவத்தின் குதிரைகளையும் ரதங்களை தான் பார்க்க முடிஞ்சது. ஆனால் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது கர்த்தருடைய ரதங்களையும் குதிரைகளையும் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க? சத்துரு பிசாசு கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிற குதிரைகளையும் ரதத்தையும் தான் நம்ம பார்க்க முடியுது. பிசாசு கொண்டு வந்து பயமுறுத்துகிற காரியத்தை கண்டு பயந்து நடுங்குகிறோமே தவிர ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற பாதுகாப்பை நம்மளால பார்க்க முடியல. காரணம் என்ன? கண்ணு திறக்கப்படணும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகள் நாம என்னைக்கு மாறினோமோ அந்த நிமிஷம் முதற்கொண்டு ஆண்டவருடைய பாதுகாப்பு வலை நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. 24 மணி நேரமும் இருக்கிறது. ஒரு பிறந்த குழந்தைக்கே தேவ தூதரை கர்த்தர் வச்சிருக்கிறார். நமக்கு ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு தேவ தூதரடை பணிவிடை ஆவிகளாய் ஆண்டவர் வச்சிருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கை ஒரு ஏமாற்றுத்தனமான வாழ்க்கை. அவன் வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு அவன் தன் மாமா வீட்டுக்கு போகும் பொழுதும் ஏமாற்றுக்காரன். தேவ தூதர்களை கர்த்தர் அவன் கண்களை திறந்து அவனுக்கு காமிச்சார். திருந்தினானா? திருந்தல. 20 வருஷம் அதே ஏமாற்று வாழ்க்கை வாழ்ந்துட்டு திரும்பி வராம் அவன் மக்களாயிமில வரும்பொழுது திரும்பி வர ஆரம்பித்தோடனே மறுபடியும் தேவ தூதர்கள் வந்து அவனை சந்திச்சாங்க. இது கர்த்தருடைய சேனைன்னு சொன்னான். யோசிச்சு பாருங்க, அவன் ஒரு துன்மார்க்கன், அவன் ஏமாத்துக்காரன். ஆனால் ஆபிரகாமுடைய பேரன்ற ஒரே காரணத்துக்காக ஆண்டவர் அவனுக்கு ஒரு தேவதூதருடைய சேனைகளையே பாதுகாப்பாய் வைத்திருப்பார். ஆனால் ஓ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு சேனை நமக்காக நிற்கிறது, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சேனை நம்மை சூழ்ந்திருக்கிறது. எவ்வளவு ஒரு பாதுகாக்கப்பட்ட ஜனங்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். எதை குறித்தும் பயப்படவோ கலங்கவோ திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மூன்றாவது பார்க்கும் பொழுது பிளையாம் அவனுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். அவனுக்கு கண்கள் திறக்கப்பட்ட போது வந்தது திகில் வந்தது. காரணம் என்ன? அவன் போய்கொண்டிருந்த பாதை தவறான பாதை. ஒரு நல்ல தீர்க்கதரிசி, சரியான கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடியவன், ஆனால் அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் போகிற பாதை தவறான பாதையாயிருந்தது. ஆகினால் ஆண்டவர் குறுக்கிட்டு அவனை வழிமறித்தார். ஒரு கழுதைக்கு தெரிஞ்சது கூட அவனுக்கு தெரியாமல் இருந்துச்சு. காரணம் என்ன? கண்ணு திறக்கப்படல. கண்ணு திறக்கப்படாமல் இருக்கும் பொழுது ஒரு கழுதை விட மோசமான நிலைமைக்கு தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. ஆனால் கண் திறக்கப்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை சுட்டி காட்டுகிறார். வேத வசனங்கள் நம்முடைய கண்களை தெளிவாக்குகிறது. வசனத்தை கருத்தோடு வாசிங்க, திறந்த இருதயத்தோடு வேத வசனத்தை தியானிங்க.
அதை நீங்க தியானிக்கும் பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்படும். உங்கள் சின்ன குறைவுகள், நீங்க எடுக்கிற ஒரு தவறான முடிவுகள் உங்களுக்கு ஆண்டவர் துல்லியமாய் சுட்டி காட்டுவார். சபையிலே நீங்கள் வந்து செய்தியை நீங்கள் கவனத்தோடு திறந்த இருதயத்தோடு கேளுங்கள். உங்களுடைய ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாய் சுட்டி காட்டுவார். உங்கள் குறைவுகள் உங்களுக்கு காண்பிக்கப்படும். மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். நம்முடைய பிழைகளை உணரக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுப்பார். அதுதான் வசனம் நமக்கு கொடுக்கிறதான கண் பார்வை. நாலாவது, ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அங்கே ஒரு துறவை கண்டார். இன்னைக்கு நம்ம இடத்துல ஒரு துறவு இருக்குது. அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு வச்சிருக்கிற அபிஷேகம். ஆனால் அந்த துறவு நமக்கு தெரியல. ஏதோ உலக காரியம் தான் நமக்கு தெரியுது. பணம், வேலை, பிசினஸ் காரியம், அதை விட பெரிய ஒரு துறவு நம்ம பக்கத்தில் இருக்குது. இந்த துறவுல தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா அது செழிப்பே தனிதான். அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் செழிப்பாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நதி பாய்கிற இடம் செழிப்பாய் இருக்கும். இந்த அபிஷேகத்தை நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க லைஃப் செழிப்பா இருக்கும். ஆனால் இந்த துறவு தெரியாம ஓடி ஓடி உழைச்சு கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறார். எல்லாரும் அப்படியே கத்திருக்கிறார். உங்களுக்கு இருதயத்தை திறந்து, ஓ என்னோடு இருக்கிற அபிஷேகம், என் பக்கத்தில் இருக்கிற அந்த அபிஷேகம், என் நிரப்புகிற இயேசுராஜா எனக்கு வச்சிருக்கிற அந்த அபிஷேகம், இப்பொழுது அந்த துறவையில நான் தண்ணீர் குடிக்கட்டும். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே என்னையும் அபிஷேகம் பண்ணுங்க. ஒரு வல்லமையான ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. என் வல்லமையான ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும். எனக்கு என்று வைத்திருக்கிற அந்த துறவிலிருந்து நான் தண்ணீர் இப்ப நான் குடிக்கணும் ஆண்டவரே. என் இடத்துல இருக்கிற துறவிலிருந்து நான் தண்ணி குடிக்கணும். இன்றைக்கு என் இயேசுராஜா எனக்கு வைத்திருக்கிற அந்த துறவை நான் பார்த்து அந்த தண்ணீரை நான் குடிக்கணும். எனக்கு அந்த கண்களை திறந்து கொடுங்க. எனக்கு அபிஷேகத்தை ஊற்று ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. உங்களுடைய அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருடைய பாத்திரங்கள் நிரம்பி வடியட்டும் ஆண்டவரே. தாகத்தோடு கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு துறவை வச்சிருக்கிறார். கண்கள் திறக்கப்படும் பொழுது அந்த துறவை பார்க்கிறோம். கண்கள் திறக்கப்படும் பொழுது நமக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீருடைய நதிகள் புறப்பட்டு ஓடும். அந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து பொங்கி வரும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் இந்த நாளிலும் கூட எங்கள் கண்களை திறந்து இந்த நான்கு அனுபவங்களையும் எங்களுக்கு எப்பொழுதும் கொடுத்து நீங்க வழி நடத்துங்க அப்பா. தகப்பனே, எங்கள் கண்கள் எப்பொழுதும் திறந்தவைகளாய் இருக்கட்டும். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுவது போல எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை எங்களுக்கு திறந்து எங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் எப்பொழுதும் எங்களுக்கு ஆவிக்குரிய கண்களிலே பார்த்து நாங்கள் நடக்க உதவி செய்யும். மாம்ச கண்களிலே பார்த்து நடக்காமல் ஆவிக்குரிய கண்களிலே பார்த்து நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையில் நீங்க மகிமைப்படுங்க. உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன்.